இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் தமிழ் தென்றல் வானொலி. வாரம் தோறும் காலை ஞாயிறுகளில் உங்களை வந்தடைய காத்திருக்கின்றது தமிழ் தென்றல். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிதான நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு வணக்கம் கூறி நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். தனது ஆற்றலை உணர்ந்தவன் தன்னுடைய துன்பத்தை இழந்தவன். எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி, எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது அனுபவம். பணிந்தவர்களும் துணிந்தவர்களும் வாழ்வில் தோட்டதாக சரித்திரம் இல்லை. அன்பு என்பது காற்று மாதிரி, அது இருப்பது நமக்கு தெரியாது, ஆனால் அது இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. தோல்வியில் தோல்வி இல்லாத வாழ்க்கை பயனற்றது, போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது. நீ அடைகின்ற உயரம் உன்னால் உருவாக்கப்பட வேண்டும். அவமதித்த உறவெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும்படி. நாம் ஒரு படி ஏறினால் அவன் இரண்டு படி ஏறுகிறான் என்ற எண்ணம் மட்டும் வந்துவிட்டால் நம் முயற்சி நிம்மதி நம்மை விட்டு பிரிய ஆரம்பிக்கும். நீ அடுத்தவர்க்காக விளக்க ஏற்றும் போது உன்னுடைய பாதையும் வெளிச்சமடைகிறது. விடியும் என்ற எண்ணத்தில் உறங்கப் போகும் நீ முடியும் என்ற எண்ணத்தில் எழுந்திரு, எதையும் சாதிக்கலாம். உயர உயரத்தான் நமக்கு மேல் எத்தனை பேர் உள்ளார்கள் என்பது புரியும். நாம் உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணாதே. நீ எந்த அளவுக்கு உயர்ந்தவனாக நிற்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையாக உன்னை தயார் செய்து கொள். நன்றி, வணக்கம்.
நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ,
முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நீ, நான் வாழ்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய். யாவனோடு நான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் உன் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடை காத்தாய்.
வீரம் தரும் உன் வாழ்க்கை மேல் என் வாழ்க்கை.
ஆண்டாள் திருப்பாவை பாசுரம்.
செய்ய வேண்டியவற்றையும் விளக்க வேண்டியவற்றையும் சொல்லுகிற இரண்டாம் பாடல். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கெரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலர் இட்டு நாம் முடியோம். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். பாடலின் பொருள்: இந்த உலகத்தில் வாழும் பேறு பெற்றவர்களே, நாம் நமது இந்த பாவை நோன்புக்கென கை கொள்ளும் முறைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். திருப்பார்கடலில் யோக நித்திரை புரிகின்ற எம்பெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடுவோம். நீ பால் என்று நாவிற்கு ருசியான பண்டங்களை தேடி நாம் ஓடமாட்டோம் உண்ணமாட்டோம். விடியற்காலையில் நீராடுவோம். உடலை அலங்குபடுத்திக் கொள்ளுகிற கண்ணுக்கு மையிடுதல், கூந்தலுக்கு மலரால் அலங்காரம் செய்து கொள்ளுதல் ஆகிய அழகு செய்யும் செயல்களை ஒதுக்கி வைப்போம். செய்யத்தகாதன என்று விளக்கப்பட்ட செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டோம். கோள் சொல்லுதலை செய்ய மாட்டோம். முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்வோம். உயிர்ந்து போவதற்கான வழியை நினைத்து மகிழ்ச்சியோடு இந்த நோன்பில் நாம் ஈடுபடுவோம் என்பது பாடலின் திரண்ட பொருள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கெரிசைகள் கேளீரோ. வையத்து வாழ்வீர்கள். நான் ஒரு முரண் சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் பல பேர் தனக்குள் மட்டும் வாழ்கிறார்கள். எப்படி? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காலுக்குள்ளாக அவர்கள் உலகமே முடிந்து விடுகிறது. தான் 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 என்று தன்னை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார்கள். தன்னில் மட்டுமே வாழ்கிறார்கள். ஆனால் இவர்கள் வையத்து வாழ்வீர்கள். அதாவது ஊரும் உலகும் நன்மை பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு வாழ்கிறார்கள். நாம் பிரபஞ்சத்தோடு பின்னப்பட்டிருக்கிறவர்கள் என்கிற எண்ணத்தோடு இந்த வையத்தை பற்றிய கவலை உடையவர்கள். எனவே வையத்தில் வாழ்கிறவர்கள் வையத்து வாழ்வீர்கள். இந்த வையம் என்ற சொல்லின் மூலம் வையத்து வாழ்வாங்கு வாழ்தல் என்ற திருவள்ளுவர் நமக்கு நினைவூட்டப்படுகிறார். இதில் பாவை நோன்புக்குரிய கிரியைகள் இந்த பாடலில் பேசப்படுகின்றன. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி என்கிற தலைமை பண்பு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன என்பதை தன்னை பின்பற்றி வருகிறவர்களுக்கு தெளிவாக விளக்கிவிட வேண்டும். இந்த வையம் ஏன் பெருமையுடையது தெரியுமா? வைகுந்தத்திலே இருக்கிற பெருமான் கூட அங்கில்லாத ஒரு ஒளியோடு இந்த பூமிக்கு வந்து மக்களுக்கு அருள் புரிந்து கொண்டு இருக்கிறார். எனவே இந்த வையம் சிறப்புடையது. இந்த வையத்து வாழுகின்ற இளம் பெண்களே, நாம் நம் பாவைக்கு, இந்த பாவை நோன்புக்கு, மண்ணிலே ஒரு பாவை பிம்பத்தை பிடித்து அதற்கு இந்த நோன்பு நடத்துவதாலே இதற்கு பாவை நோன்பு என்று பெயர் வந்தது. நாமும் நம் பாவைக்கு இந்த நோன்பிலே நாம் செய்யும் கெரிசைகள் கேளீரோ. ஏன் வையத்தை வாழ்த்துகிறாள்? ஆயர்பாடியிலே வயது போனவர்கள் எல்லாம் கிருஷ்ணனோடு சேர ஒட்டாதபடி அப்போது தடுத்திருந்தார்கள். இப்போது அனுமதி கொடுத்திருப்பதாலே அவர்களை வாழ்த்துகிறாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். என்ன கிரிசைகள் செய்யும் கிரிசைகள்? இது அபிசார ஹோமத்தை போல் பிறரை அழிப்பதற்கான ஒரு முயற்சி அல்ல, வாழச் செய்யும் நோன்பு. இதில் நீங்கள் காது கொடுத்து கேட்பதே இன்பம். இது பெருமானுடைய பெருமையினை நீங்கள் காது கொடுத்து கேட்பதே பெருமை. இந்த பாவை நோன்பை பற்றி தொடங்குகிறவள் அன்றைக்கு கண்ணால் கோபியர்கள் அனுபவித்ததை நாம் காதால் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருப்பதால் வையத்து வாழ்பவர்கள். அதற்கு அடுத்த வரி, காதால் எப்படி அனுபவிக்கிறார்கள்? பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பையத்துயின்ற பரமன். இந்த பைய என்று சொல்லிருக்கிறதே பொதுவாக தமிழிலே எல்லாருக்கும் புரியும் என்று சொல்ல முடியாது. பாண்டி நாட்டு வார்த்தை. தமிழ்நாட்டிலே மதுரைக்கு அப்புறமாக தெற்கு புறத்துக்கு நீங்கள் போனால்தான் பைய என்ற வார்த்தையை கேட்கலாம். யாராவது வந்தா பைய வாங்க, பைய இருங்க, பைய போலாமே, பைய மெதுவா அப்படின்னு. அவர் எப்படி படுத்திருக்கிறாராம் பாம்பல, பாம்புக்கு நோகுமோ தனக்கு நோகுமோ அப்படின்னு பட்டும் படாமலும் படுத்திருக்கிறாராம். சரியா சொல்றதா இருந்தா தூங்காமல் தூங்கி கொண்டு இருக்கிறாராம். ஏன்? அது யோக நித்திரை, அரிதுயில் அல்லவா? காரணம், முழுமுதற் பொருளாகிய நாராயணன் உறங்கிவிட்டால் இந்த உலகம் என்னாகும்? கூப்பீடு கேட்கும் இடமாக அந்த பார்க்கடலுள் வந்து அவன் படுத்து கிடக்கிறான். பின்னாலே சொல்லப்போகிற பல விஷயங்கள் முக்கியம் என்றாலும் கூட இந்த பாம்பேடில் படுத்திருப்பது என்பது ஒரு தனித்த சிறப்பு. ஆழ்வார்கள் அனுபவித்த ஒரு திருக்கோலம். கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன். தொண்டரடி பொடியாழ்வார் சொல்கிறார், ஆஹா, இப்படி படுத்திருக்கிற இந்த காட்சி, அரங்கனுடைய காட்சியை நான் எங்கே போய் வேறு இடத்திலே பார்ப்பேன்? தூங்காமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார். உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான் அவன் அடி பாடி. இதுதான் நூலின் பயனே, பரமனுடைய அடியினை பாடி. இதை எப்படி விளக்குகிறாள்? பின்னாலே சொல்லுகிறாள், பொற்றாமரை அடிபோற்றும் பொருள் கேளாய் என்று பேசுகிறாள். நீங்கள் என்னென்ன பாடல், யார் யார் எப்படி பாடுகிறார்கள் என்று பார்த்தால், இது பாடுதல் என்பதற்கு உரிய வார்த்தைகள் அவள் பயன்படுத்தி காட்டுகிறாள். உத்தமன் பேர் பாடி, வாயினால் பாடி, கேசவனை பாடவும். நான் பின்னால வருகிற பாடல் வரிகளையும் சொல்லிக்கொண்டே வருகிறேன், கவனமாக கேளுங்கள். உத்தமன் பேர் பாடி, வாயினால் பாடி, கேசவனை பாடவும், பாடி பறை கொண்டு முகில் வண்ணன் பேர் பாட, வனத்துக்கு இனியானை பாடவும், கீர்த்திமை பாடி, பங்கைய கண்ணனை பாடேலோர் எம்பாவாய், மாயனை பாடேலோர் எம்பாவாய், துயில் எழப் பாடுவான் உன் மைத்துனன் பேர் பாட, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, கோவிந்தா உன் தன்னை பாடி. இப்படி எத்தனை இடங்கள்ல இந்த திருப்பாவையில மட்டுமே பாடி என்கிற வார்த்தை வருகிறது. எனவே நோக்கமே பைய துயின்ற பரமன் அடிபாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஆயர்பாடியிலே எங்கு போனாலும் செழித்து கிடப்பது நெய்யும் பாலும். அதை உண்ண மாட்டோம் என்று சொன்னால் விரத காலங்களில் இவற்றை உண்ணுவதில்லை என்பது வெளிப்படையான பொருள். நெய் பால் இதை உண்ணாமல் இருப்பதற்கு இன்னொரு ரசமான காரணம் ஒன்று உண்டு. இப்போ நமக்கு ஒருவர் மீது பிரியம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஒரு பொருள் மீது பிரியம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை யாராவது நமக்கு கொண்டு வந்து கொடுத்தால் சாப்பிட மாட்டோம். ஏன்? நாம ரொம்ப நேசிக்கிற ஒரு குழந்தை, அதற்கு அல்வா பிடிக்கும், அல்வா கொண்டாந்து கொடுத்தா என்ன சொல்லுவோம்? ஆ, என் பேரனுக்கு பிடிக்குமே, நான் எப்படி சாப்பிடுறது? வரட்டும் வரட்டும், இப்ப வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு கொடுக்கலாம். இந்த நெய்யும் பாலும் கண்ணனுக்கு பிடிக்கும், கண்ணனை இவர்களுக்கு பிடிக்கும், தனக்கு பிடித்த கண்ணனுக்கு பிடித்த நெய்யும் பாலும் அவனுக்கு, அதனால் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்ற ஒரு அனுபவத்தையும் நாம் பார்க்கலாம். தமிழிலே நெய்யும் பாலும் உண்ணுதல் என்று சொல்வார்களா? பருகுதல், தின்னுதல், உண்ணுதல், நக்குதல் என்று சொல்லுண்டு. அதில் நெய் பருகுதல், அதை விட்டு விட்டு யாரும் நெய் குடியோம் பால் குடியோம் என்று எழுதியிருக்க வேணும். ஆனா உண்ணோம் என்று சொல்லுகிறார்களே, அதற்கு உரை எழுதியவர்கள் சொன்னார்கள், இவர்களுக்கு என்ன தமிழ் இலக்கண இலக்கியம் தெரியும், ஆயர்பாடியிலே வாழுகிற பெண் அல்லவா, எனவே அந்த குலத்திற்கு ஏற்ப பேசிவிட்டார்கள் என்று ஒரு நயம் சொன்னார்கள். ஆனால் இன்னொரு சிறப்பு இருக்கிறது. உண்ணோம் என்று சொன்னால் நம்மூரிலே வேண்டுமானால் பாலும் நெய்யும் தண்ணீராக இருக்கலாம், ஆயர்பாடியில் கொழுத்து செழித்த காரணத்தால் அது உண்ண தகுந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிறது என்று கொள்ளலாம். இப்படி இவற்றை செய்ய மாட்டோம், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலர்கிட்டு நாம் முடியும். உடலுக்கு ஒப்பனை செய்து கொள்வது என்பது உலக நன்மைக்காக, உலக வாழ்வுக்காக. அத்தகைய காரியங்களை நாங்கள் செய்ய மாட்டோம். காரணம், இது உள்ளத்தை அலங்காரம் செய்கிற காலம், புறம் சுவர் கோலம் செய்து என்று தொண்டரடி பொடியாழ்வார் சொல்வார். இந்த வெளியில் வேஷம் போட்டு எவ்வளவு காலம் இந்த உடம்பையே பாதுகாப்பது? அதனால் விரத காலத்தில் இத்தகைய கவர்ச்சிகளை எல்லாம் விட்டுவிட்டு, ஏனென்றால் அலங்காரம் செய்து கொண்டால் பிறரது கவனம் நம்மீது குவியும், அது அவர்களது வழிபாட்டை குறைக்கும். அதனால் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். வாசனை பூ கூட வைப்பது இல்லை. அதுல இன்னொரு பொருள் இருக்கிறது, மலரிட்டு நாம் முடியும் என்றால் காதலில் கண்ணன் வந்து முடித்து விட வேண்டுமே ஒழிய நாங்களாகவே பூ வைத்துக் கொள்வதா? நாம் முடியும் என்று கூட ஒரு பாவனையில் அர்த்தம் சொல்லலாம். செய்யாதன செய்யும், செய்யக்கூடாத காரியங்களை நாங்கள் செய்ய மாட்டோம், பெரியோர்களால் விளக்கப்பட்ட காரியங்களை. நமக்கு மற்றவர் என்ன செய்யக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதை நாம் மற்றவருக்கு செய்யக்கூடாது. என்ன முக்கியம் தெரியுமா? தூய உள்ளமின்றி செய்யும் வழிபாடுகள் பயனற்றவை. கோள் மூட்டுதல், தீக்குறளை சென்று ஓதோம், பிறருக்கு தீங்கு செய்வது என்பது கொடுமையில் மிகப்பெரிய கொடுமை. கோள் சொல்லுதல் என்பது சப்தமில்லாமல் கடிக்கிற ஒரு பாம்பு போலே. கற்களால் ஒருவனை காயப்படுத்துவதை காட்டிலும் சொற்களால் காயப்படுத்துவது மன்னிக்க முடியாதது என்கிறார் திருவள்ளுவர். உயிரை மாய்ப்பதை விட ஒருவன் பெருமையை மாய்ப்பது பாவத்தில் பெரிய பாவம். எனவே இக்குறளை சென்று ஓதோம். ஐயமும் பிக்ஷையும் ஆம்தனையும் கைகாட்டி. ஐயம் பிக்ஷை என்பது பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் கொடுக்கிற அந்த பொருள் பிக்ஷை. ஐயம் என்பது இல்லறத்தாரும் பசித்து வருகிற போது கொடுப்பது. கேட்டவன் என்ன தகுதியில் இருக்கிறானோ அதற்கு ஏற்ப நாம் கொடுக்க வேண்டும். திருவள்ளுவர் செல்விருந்தோம்பி வருவிருந்து என்று ஒரு வார்த்தை எழுதுவார். செல்விருந்து என்றால் கேட்காமல் போகிறவன், அவனுக்கும் கொடுக்க வேண்டும். வருவிருந்து கேட்டு வருகிறவன். அப்படி ஐயமும் இட வேண்டும், பிக்ஷையும் இட வேண்டும். இதுபோல் கொடுக்கிற விஷயத்தில் பிறரை ஏவக்கூடாது, நாம் நம்முடைய கைகளாலே செய்ய வேண்டும். சில வீட்டில் தானம் போடுகிற போது குழந்தை கையில் கொடுத்து அரிசி போட சொல்வார்கள், கொஞ்சமாக போகுமே என்ற ஒரு எண்ணத்தினாலே. எனவே ஆம்தனையும் கைகாட்டி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் இந்த உலகத்தில் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் கடவுள் செல்வத்தை உருவாக்கினார், மனிதன் வறுமையை உருவாக்கினான். எனவே கட்டாயத்தால் தருவதை தாண்டி கருணையினால் தருவதுதான் நோன்பினுடைய முழு பயனாக அமைய முடியும். ஐயமும் பிக்ஷையும் ஆம்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இதை உய்யும் ஆறு என்று பிரிப்பார்கள், உய்யுமாறு என்றும் சொல்வார்கள். மிக ஆழங்கால் பட்ட பெரியவர்கள் எம்பெருமானாருக்கு திருக்கட்சி நம்பிகள் தேவராஜ பெருமாள் ஆறு வார்த்தை உபதேசித்தாரே, அது இங்கே நினைப்பதற்கு உரியது என்று உள்ளுரை சொல்வார்கள். இதில் பிரவர்த்தி ரூபம் நிவர்த்தி ரூபம் என்று ரெண்டு பிரிவு உண்டு. நாட்காலி நீராடுதல், பரமநடிபாடுதல், ஐயமும் பிக்ஷையும் ஆம்தனையும் கைகாட்டுதல் பிரவர்த்தி ரூபம். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையெழுதாமே மலர் முடியாமே செய்யாதன செய்யாமே தீக்குறளை ஓதாமே நிவர்த்தி ரூபம். உடல் தூய்மையில் தொடங்கி உள்ள தூய்மையில் வாழ்ந்து உயிர் தூய்மையில் முக்தி அடையக்கூடிய வகையில் உய்யுமாறு எண்ணி உகந்து வாழ்வோம் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார்.
வணக்கம். பாட்டொன்று கேட்போம். மின்சார கனவு என்ற திரைப்படத்தில் கவிஞர் பைரமுத்துவின் வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் மலேசியா வாசுதேவன் சுஜாதா மேனன் இணைந்த குரலில் பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை. இந்த பாடல் கேட்பதற்கே இனிமை. அந்த இனிமையை மட்டும் ரசித்து அதன் பொருளை காணாது போனோமேயானால் நம் ரசனையில் நாம் எதையோ இழந்திருக்கின்றோம். சங்கீதம் என்றால் என்ன? இப்படி ஒற்றை கேள்வியை கேட்டால் சங்கீதத்தை படித்தவர்கள் எப்படிப்பட்ட விடைகளை தருவார்களோ என்று கற்பனை பண்ணி பார்த்தால் அதை படிக்காத நமக்கு புரியாத வகையில் தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் கவிஞர் வைரமுத்து இதற்கான விடையொன்றை இன்னொரு பாடலில் புரிந்து கொள்ளும் விதமாக கூறியிருக்கிறார். சத்தத்தில் பிறந்தது அதுவே சங்கீதம். அப்படி என்றால் பல விதங்களில் எழுப்பப்படும் ஓசை சங்கீதம். இந்த ஓசையை கேட்க ஆசைப்படும் ஒரு இளம் பெண்ணின் துடிப்புத்தான் பாடலின் வேர். பூ பூக்கின்ற போது அதன் ஓசை எப்படி இருக்கும்? புல் விதிக்கின்ற போது அதன் ஓசை எப்படி இருக்கும்? இதுவே பாடல் முழுக்க ஓசைகளை பற்றி வரும் கேள்விகளாக இருக்கின்றது. கண் தூங்கும் நேரத்தில் மௌனத்தின் சாபத்தில் கடிகார சத்தம் சங்கீதம். தூக்கத்திலே கடிகாரத்தின் சத்தம் ஒரே அளவில் ஒலித்து கொண்டிருக்கும் அல்லவா, அது சங்கீதம். கண்காணா தூரத்தில் சுதி சேரும் தாளத்தில் ரயில் போகும் ஓசை சங்கீதம். பசி கொண்ட நேரம் தாளிக்கும் ஓசை சந்தோஷ சங்கீதம். தாளாட்டும் அன்னைக்கெல்லாம் எங்கள் பிள்ளை மார்பை முட்டி பாலுண்ணும் சத்தம் சங்கீதம். இவையெல்லாம் சத்தங்களோ அவையெல்லாம் சங்கீதங்களாக இந்த உலகை நிறைத்திருக்கின்றது. பாடலை கேட்டு ரசியுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கும் வரை ருத்ரம். வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
சத்தம்